நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் குலசேகரம் சஞ்சயன்.
வெளிநாட்டவர்கள் தமது மண்ணுக்கு வந்தடைந்ததை பல பூர்வீக மக்கள் ஆக்கிரமிப்பு அல்லது படையெடுப்பு என்றுதான் கருதுகிறார்கள். ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்களில் சிலரும் பிரித்தானியர்கள் இங்கு கால்பதித்ததை படையெடுப்பு என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் 1870 ஜூலை முதல் நாள் லண்டன் மிஷனரி சொசைட்டி என்ற மதக்குழுவின் தலைவர் வணக்கத்துக்குரிய சாமியல் மெக்ஃபாலேன் தலைமையில் பிரித்தானியர்கள் வந்திறங்கியதை தொரஸ்தீவு மக்கள் இன்றும் கமிங் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் வரவு என்று கொண்டாடுகிறார்கள். கேப்டன் ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியை பிரித்தானிய பேரரசுக்காக 1770 உரிமை கோரினார் என்பது நாம் அறிந்த செய்தி. ஆஸ்திரேலியாவின் வேறு பாகங்களையும் இங்கிலாந்தின் உரிமையாக்கி வந்த செயற்பாடுகளில் ஒன்றாக குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் ராக்ஹாம்டன் என்ற இடத்தில் நிலை கொண்டிருந்த காவல்துறை நீதவான் ஜான் ஜார்டின் தனது அரச வதிவிடத்தை டொரஸ் தீவுகளில் நிறுவினார். தனது குடியிருப்பை முதலில் ஆல்பனி தீவில் 1862 ஆரம்பித்தவர் 1864 சமசெட் தீவிற்கு குடிபெயர்ந்தார். ஸ்காட்லாந்தில் பிறந்த ஜான் ஜார்டின் 1840 தனது மனைவியுடன் ஆஸ்திரேலியா வந்து வெலிங்டன் என்ற நகரில் குடியிருந்தார். அரச நிலங்களை மேற்பார்வை செய்யும் பொறுப்பிலிருந்த இவர் 1848 பண நெருக்கடிக்கு ஆளானதாகவும் பதவியிலிருந்து விலக்கப்பட்டதாகவும் அரச ஆவணங்கள் குறிப்பிட்டாலும் ஏன் என்ற காரணம் தெரியவில்லை. 10 குழந்தைகளுக்கு தந்தையான இவர் மேல் இறக்கப்பட்டு 1861 ராக்ஹாம்டன் என்ற இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சில ஆவணங்கள் சொல்கின்றன. அதனால் தானோ என்னவோ டொரஸ்தீவு மக்களுடன் இவர் பெரிதாக உறவொன்றையும் ஏற்படுத்தவில்லை. ஆஸ்திரேலியாவிற்கும் நியூகினி தீவிற்கும் இடையில் அமைந்துள்ள நீரிணை டொரஸ் ஸ்ட்ரெய்ட் ஆகும். கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் அகலமான இதன் தெற்கே ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் கேப் யோர்க் தீபகற்பமும் வடக்கே பப்புவா நியூகினியின் மேற்கு மாகாணமும் அமைந்துள்ளன. இந்த நீரிணையில் அமைந்துள்ள 274 தீவுகளின் கூட்டம் டொரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவுகள் என்று அறியப்படுகின்றன. பப்புவா நியூகினி ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரிந்து 1975 தனி நாடாகிய போது இந்த தீவுகளின் நிலை என்ன என்று ஆராயப்பட்டது. இந்த தீவு மக்கள் தம்மை ஆஸ்திரேலியர்கள் என்று அடையாளப்படுத்தினாலும் பப்புவா நியூகினி அரசு டொரஸ் நீரிணையின் முழு உரிமையையும் ஆஸ்திரேலியாவிற்கு தர மறுத்தது. இது குறித்த உடன்பாடு இரு நாடுகளுக்கும் இடையில் பின்னர் ஏற்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் டொரஸ் தீவுகள் ஆஸ்திரேலியாவிற்கு சொந்தம் எனவும், டொரஸ் தீவு மக்களுக்கு ஆஸ்திரேலிய குடியுரிமை உள்ளது எனவும், டொரஸ் ஸ்ட்ரெய்ட் கடல் பிரதேசங்கள் மீது இரு நாடுகளும் உரிமை கொள்ளலாம் எனவும் உடன்பாடு எட்டப்பட்டது. டொரஸ் ஸ்ட்ரெய்ட் நீரிணையின் வளங்கள் இரு நாடுகளின் நிர்வாகத்தால் பங்கிடப்படுகின்றன. டொரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்கள் மெலனீசியர்கள் ஆவார். இவர்களின் வாழ்க்கை முறை பொதுவாக பப்புவா நியூகினியின் கரையோர பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறைகளை ஒத்ததாக அமைந்திருக்கிறது. ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்களிலிருந்து இவர்கள் வேறுபட்டு இருப்பதால் டொரஸ் தீவு மக்கள் என தனியாக அடையாளம் காட்டப்படுகிறார்கள். நாடளாவிய வகையில் 32,345 டொரஸ் தீவு மக்கள் வாழ்ந்தாலும், 2016 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுகளின்படி தற்போது சுமார் 4,500 பேர் மட்டுமே இந்த தீவுகளில் வாழ்கிறார்கள். டொரஸ்ட்ரை தீவு ஆஸ்திரேலியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாக வேண்டுமென்ற குரல் சில வருடங்களுக்கு முன் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பிடத்தக்க சில அரசியல்வாதிகள் அதற்கு ஆதரவளித்துள்ளார்கள். அவர்களில் முன்னாள் குயின்ஸ்லாந்து மாநில பிரீமியர் அனா பிளாய் அப்போதைய பிரதமர் ஜூலியா கிலார்டுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கோரிக்கையை பரிசீலிக்கப் போவதாக ஜூலியா கிலார்ட் 2011 அக்டோபர் மாதம் பதில் அனுப்பியிருந்தார். ஆனால் எந்த மாற்றமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. சுதந்திரம் வேண்டுமென்ற குரல் கொடுத்தவர்களில் டொரஸ் தீவில் பிறந்த எடி மாபோவும் ஒருவர். அவர் முன்னெடுப்பில் நடந்த வழக்கின் தீர்ப்புத்தான் பூர்வீக குடி மக்களுக்கு நில உரிமை பெற்றுத்தர வழிவகுத்தது. இது டொரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவின் வரலாற்று பின்னணி. இனி டொரஸ்டை தீவு மக்கள் இன்றும் கமிங் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் வரவு என்று ஏன் கொண்டாடுகிறார்கள் என்பதை விரிவாக பார்ப்போம். பிரித்தானியர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வந்ததைத் தொடர்ந்து டொரஸ்ட்ரை தீவு பகுதிகளில் அவர்களது கப்பல் போக்குவரத்தும் அது சார்ந்த நடவடிக்கைகளும் ஆரம்பமாகின. ஒரு தீவை அணுகிய பாய்க்கப்பட் படகிலிருந்து இறங்கிய மாலுமிகள் டொரஸ்ட்ரை தீவு மக்களிடம் தண்ணீர் கேட்டிருக்கிறார்கள். அந்த தண்ணீரில் சோப் பயன்படுத்திய போது பெரிதாக நுரை வந்ததைக் கண்டு பயம் கொண்ட டொரஸ்ட்ரை தீவு மக்கள் அந்த மாலுமிகளை விரட்டி அடித்ததாகவும், அடுத்த நாள் கப்பலிலிருந்து கத்திகள் துப்பாக்கிகளோடு வந்த மாலுமிகள் உள்ளூர் மக்கள் பலரை கத்திகளால் வெட்டியும் துப்பாக்கிகளால் சுட்டும் கொன்றுவிட்டு அங்கிருந்த வீடுகளை எரித்துவிட்டுச் சென்றதாக டொரஸ் ஸ்ட்ரைட் தீவு முதியவர் ஒருவர் SBS ஆவணப்படம் ஒன்றில் கருத்து கூறியிருக்கிறார்.
The next day they come in again with guns and everything. They big fighting there. They kill everyone and burn their houses, burn their garden, burn everything.
130 வீடுகள் எரிக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டதாக இன்னொரு டொரஸ் ஸ்ட்ரைட் தீவு முதியவர் ஒருவர் கூறுகிறார்.
I think there were 134 huts. 134 the beehive shaped huts. We call them undoubtedly old fashioned house. They destroy them, destroy their gardens, kill a lot of people. Where they had some hundreds of people before, because they killed a lot of people. But no one knows the side from the island side of the story.
அந்த சம்பவத்தை தொடர்ந்து டொரஸ் ஸ்ட்ரைட் தீவு மக்கள் வெளியிலிருந்து வரும் கப்பல்களை கண்டால் அஞ்சினார்கள். கப்பல்கள் வருகிறதா என்பதை அந்த தீவிலுள்ள ஒருவர் கண்காணித்து தீவு மக்களை எச்சரிப்பார். ஒரு முறை டபார்ட் என்ற அந்த தீவின் மூத்தவர் ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருந்த வேளைதான் லண்டன் மிஷனரி சொசைட்டி என்ற மதக்குழுவின் தலைவர் வன சாமியல் மெக்ஃபாலின் தலைமையில் பிரித்தானியர்கள் அந்த தீவை அடைந்தார்கள்.
They were really frightened of people from ships. Really scared after that Massacre Bay episode. Massacre Bay is on the other side of the island. We call by island name is Bikar. And that's where the missionary landed.
மக்களை எச்சரிக்க வேண்டும் என்ற கட்டளை கப்பலை கண்ட டபார்டிற்கு இருந்தாலும் அவர்கள் யார் என்று மேலும் அறிந்து கொள்ள அவர் மனம் விரும்பியது என்கிறார் அந்த டொரஸ் ஸ்ட்ரைட் தீவு முதியவர். கப்பலுக்கு சென்ற டபார்ட் மனம் மாறியது மட்டுமின்றி மதமும் மாறினார்.
They took him. He pretended he, you know, he don't want to go. But every time he tried to walk back, something tell him to go back again. That's a story been handed down to us. He jumped onto the dinghy. They rowed him up to the boat. And they all greeted him, get him around. And they sing a hymn. They all dressed. And that was the first convert. They all dropped to the deck of the boat. That was the first Christian service was said on Eruv. He's on the deck of the vessel surprise.
வணக்கத்துக்குரிய சாமியல் மக்ஃபாலேன் டொரஸ் தீவுகளுக்கு வருவதற்கு முன்னர் அந்த தீவு மக்களிடையே அடிக்கடி சண்டை மோதல் என்று நடந்து கொண்டிருக்குமாம். அவற்றை தடுத்து நிறுத்த கிறிஸ்தவ மதத்தை போதித்து அனைவரையும் ஒற்றுமையுடன் வாழ வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் அவர். அவரது லண்டன் மிஷனரி சொசைட்டி என்ற மதக்குழு டொரஸ் தீவுகளை வந்தடைந்த நாளான ஜூலை மாதம் முதல் நாளை கமிங் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் வரவு என்று ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறார்கள் இந்த தீவு மக்கள். இந்த கொண்டாட்டங்களின் போது அந்த தீவின் கலாச்சாரம் இளைய சந்ததியினருக்கு பகிரப்படுகிறது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் பதியப்பட்ட இந்த ஒலிக்கீட்டில் இது பெரிதாக நடப்பது போல் தெரியவில்லை.
I guess we haven't been taught much about the history of Darnley Island beside the coming of the light, because we didn't have what you call it at school when we were young. Like, they didn't come up and tell a story about this and that, and so went off school, finished school, come back, we still don't know what happened up here, like ages ago.
ஆனால் கடந்த வருடம் பதியப்பட்ட இந்த ஒலிக்கீட்டில் அது முக்கியமானதொரு கலாச்சார விழுமியமாக மாறிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது.
I think it's a good idea to maintain, to keep our culture and keep it strong. I don't want to see it died away.
நம்ம ஆஸ்திரேலியா.
படித்தவர் குலசேகரம் சஞ்சயன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.